கள்ளவனும் கூடத்தில் முக்கமனும் தருநீர்வை உறுதியாக கண்டறியார்படும் தொடர்பூட்டி இணைப்படுத்தி தருகன் பாச கள்ளவனை பசுபோத கவலமிட கிடைக்கும். கருணையினும் கள்ளவனும் குழி சித்தி வேழத்தை நினைந்து வருவினைகள் தீர்ப்பான். ஊழியர்கோன் வெப்பொழி தமிழி எர்கோன் கடல் போற்றி ஆழி விசைகள் மிதப்பில் அடைந்தபிரான் அடி போற்றி வாழி திருடாவலூர் வட்டொன்னன் பதம் போற்றி ஊழிமொழி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி தொல்லை இரும்பிரவி சூடும் தலை நீக்கி அல்லலறுத்து ஆனந்தம் ஆக்கியது எல்லை மறுவா நெறியளிக்கும் பாதபூரிகோர் திருவாசகம் என்னும் தேன் ஏகம்பத்துரை என்றாய் போற்றி அடியனுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்களை முதற்கண் தெரிவித்துக் கொண்டு மகான் ஸ்ரீ ஒழுகத்தூர் சாமியுடைய திருமணத்திலே திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி விழாவானது 53rd ஆண்டு மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்று வருகின்ற வேளையிலே நாம் திருவம்பாவை 20 திருப்பாடல்களை சிந்தித்து இனி திருப்பள்ளி எழுச்சி என்று சொல்லக்கூடிய பதிகத்தை சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கின்றது. திருவம்பாவை என்று சொல்லக்கூடிய அந்த திருவம்பாவையிலே அற்புதமாக மணிவாசக பெருமான் மார்கழி நீராடல் என்று சொல்லக்கூடிய அந்த நீராடலினுடைய தன்மையை காட்டி அந்த நீராடலின் காரணமாக விளையும் அந்த இன்பத்தை சுட்டி இது எல்லா உயிர்களும் இதை பெற வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே கடைசி திருப்பாடலை மிக அருமையாக மணிவாசக பெருமான் அமைத்து போற்றி அருளுகனின் ஆதியாம் பாதமலர் போற்றி அருளுகனின் அந்தமாம் செந்தளிர்கள் போற்றி எல்லாவிற்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றி எல்லாவிற்கும் போகமாம் உங்களல்கள் போற்றி எல்லாவிற்கும் ஈராம் இணையடிகள் போற்றி மால் நான்முகனும் காணாத புண்டரிகம் போற்றி யாம் உய ஆட்கொண்டு அருளும் பொன்மலர்கள் போற்றி யாம் மார்கழி நீர் ஆடேலோர் எம்பாவாய் என்பதாக இறைவனை அவனுடைய திருவடியை வழுத்தும் முகமாக மிக அழகாக இந்த திருப்பாடலிலே மணிவாசக பெருமான் உரைத்த அத்தனையும் நாம் சிந்தித்தோம். இன்றைய தினம் திருப்பள்ளி எழுச்சி என்று சொல்லக்கூடிய இந்த திருப்பள்ளி எழுச்சியிலே திருவம்பாவை என்று சொல்லக்கூடிய அந்த திருவம்பாவைக்கு சான்றோர்கள் கொடுத்த தலைப்பு இரோதான சக்தி என்பது சான்றோர்கள் கொடுத்த உட்தலைப்பு. மணிவாசக பெருமான் எந்த பதிகத்திற்கும் அவர் பெயர் என்பதாக அமைக்கவில்லை. பின்னே வந்த சான்றோர்கள் அதை படித்து இன்புற்று அதன் அடிப்படையிலே தலைப்பானது அமைக்கப்பட்டது. தோல் நோக்கம் ஆடாமோ என்பதாக முடிக்கின்ற காரணத்தினாலே அந்த பகுதியை திருத்தோல் நோக்கம் என்பதாக சொல்லி பூவள்ளி கொய்யாமோ என்பதாக முடிப்பார். ஆகவே அது திருப்பூவள்ளி என்பதாக அமையும். திரு அம்மானை அம்மானை பாடுதுங்கான் அம்மானை என்பதாக சொல்லுகின்ற பொழுது அது அம்மானை பாடல், ஆகவே அது திரு அம்மானை. மணிவாசக பெருமான் என்று சொல்லக்கூடிய அவர் தொடங்குகின்ற பொழுது சிவபுராணம் என்பதாகத்தான் தொடங்குகின்ற அந்த திருவாசகத்தை அவர் அமைப்பார். முந்தை வினை முழுதும் சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன். ஆக அவருக்கு பேர் அந்த சிவபுராணம் என்பதுதான் மணிவாசக பெருமானாலேயே எடுத்து கொடுக்கப்பட்ட அந்த மொழி. ஆக இந்த தலைப்பு என்கின்ற தலைப்புகளிலே உட்தலைப்பாக ஒன்று வைப்பார்கள். அது நீங்க ஒவ்வொரு பதிகத்திலேயும் பார்த்தீர்கள் என்பதாக சொன்னால் அமையும். திரு தசாங்கம் என்று சொல்லக்கூடிய 19th திருப்பதிகத்தை கீழே பார்த்தீங்கன்னா அடிமை கொண்ட முறைமை அப்படின்னு இருக்கும். அதுபோல திருவம்பாவைக்கு அந்த தலைப்பு சான்றோர்கள் கிட்ட அந்த உட்தலைப்பாக விளங்குவது திரோதான சக்தி. திருப்பள்ளி எழுச்சியிலே இந்த உட்தலைப்பானது திரோதான சுத்தி என்பதாகவே, அது திரோதான சக்தி, இது திரோதான சுத்தி. இந்த இரண்டுக்கும் என்ன வேறுபாடு என்பதாக நாம் பார்க்கின்ற பொழுது, திரோதானம் என்பதாக சொன்னால் மறைப்பினை செய்வது திரோதானம், அதுவும் ஒரு மலம் என்பதாக நம்முடைய சைவ சித்தாந்தத்திலே வைத்திருக்கிறோம். திரோதானமாகிய மலம் என்பதாக சொல்வார்கள். அப்படி இந்த திரோதானம் என்று சொல்லக்கூடிய மலம் மறைப்பினை செய்கின்றது, மறைப்பு நிலையிலே இருக்கும். பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு அதுவே அருள் நிலையாக, அருள் சக்தியாக மாறும். திரோதான சக்தி அருள் சக்தியாக மாறுதல். அப்படி ஆன்மாவை தூய்மை செய்யும் பொருட்டு மறைப்பு என்று சொல்லக்கூடிய அந்த மறைப்பு சக்தியானது சுத்தம் செய்யக்கூடிய நிலை, அறியாமை என்ற இருள் நீங்கி அறிவாகிய அந்த ஒளி வருகின்ற அந்த தன்மையை சுத்தி என்பதாக சொல்லுவார்கள். சுத்திகரிக்கப்பட்டதுன்னு சொல்றோம். சுத்திகரிக்கப்பட்டது என்பதாக சொன்னால் சுத்தம் செய்யப்பட்டது. ஆக ஆன்மாவினுடைய குற்றங்களை களைந்து நீக்கிய நிலை, சுத்தம் செய்யப்பட்ட நிலையிலே இந்த ஆன்மாவினுடைய அந்த திருவருள் சக்தி என்று சொல்லக்கூடிய அந்த சக்தியானது இப்பொழுது வெளிப்பட்டு தோணும். உள்ளவே இருந்ததுதான், இதுவரையிலும் நாம் தெரிந்து கொள்ளவில்லை. ஏன் என்பதாக சொன்னால் அது தோன்றா துணையாக இருந்து நமக்கு அருள் செய்து வருகின்றது. நமக்கு அந்த துணை வெளியிலே தெரியவில்லை. இதுவரையிலும் எனக்கு அருள் செய்தது, இதுவரையிலும் எனக்கு என்னை ஈடேற்றியது இந்த சக்தி தான் என்பதை ஆன்மாவானது பக்குவம் வருகின்ற பொழுது அது புரிந்து கொள்ளும். அப்பொழுது பக்குவம் வருகின்ற பொழுது அது புரிந்து கொள்ளுகின்ற அந்த நிலைக்கு திரோதான சுத்தி என்று பெயர். ஆகவேதான் திரோதான சக்தி என்பதாக திருவம்பாவையும் திரோதான சுத்தி என்று சொல்லக்கூடிய திருப்பள்ளி எழுச்சியும் இணைந்தது. திருப்பாவை என்று சொல்லக்கூடிய திருப்பாவையிலே 30 பாடல்கள் உண்டு. பார்த்தீங்கன்னா திருப்பாவை 30 நாட்களுக்கு 30 பாடல்கள். ஆனால் நம்முடைய திருவம்பாவை 20 பாடல்கள் தான் அமைத்திருக்கிறார் நம்முடைய மணிவாசகர் பெருமாள். இன்னொரு 10 நாள் என்ன கொண்டு வந்து சேர்ப்பது என்பதாக பார்க்கின்ற பொழுது, சான்றோர்கள் ரொம்ப அருமையானவர்கள், சிந்தித்திருக்கிறார்கள். அதனாலதான் இந்த சிந்தனையினுடைய ஒரு அந்த சான்றோர்களுடைய ஒரு நிலைதான் நாம் இன்று திருப்பள்ளி எழுச்சி என்று சொல்லக்கூடிய திருப்பள்ளி எழுச்சியை அதுல சேர்த்திருக்கிறோம். 20 பாடல்கள் திருவம்பாவைக்கும் 10 பாடல்கள் திருப்பள்ளி எழுச்சி, இது ரெண்டுத்தையும் சேர்த்து நாம் காணுகின்ற அந்த நிலை. ஆக திரோதான சக்தி என்று சொல்லக்கூடியதையும் திரோதான சுத்தி என்பதையும் இணைத்த நிலைதான் நம்முடைய 30 நாட்கள் இந்த மார்கழி சிந்தனையாக நம்முடைய சான்றோர்கள் அமைத்தார்கள். ஆகவே இந்த திரோதான சக்தி என்பதையும் திரோதான சுத்தி என்பதையும் இணைத்த அந்த நிலையிலே திருப்பள்ளி எழுச்சி 10 திருப்பாடல்கள் இந்த ஆன்மாவிலே இருக்கக்கூடிய அந்த சிவசூரியனை எழுப்பும் ஒரு நிலையாக, வெளியிலே தோன்றுகின்ற சூரியனை போல அகத்திலே தோன்றும் சூரியனாக, சிவசூரியனாக சிவத்தை எண்ணி அந்த சிவசூரியன் எழும் அந்த நிலையை காட்டுவதுதான் திருப்பள்ளி எழுச்சி. எப்பொழுது சிவசூரியன் எழும் என்பதாக சொன்னால், நம்முடைய அந்த மல நீக்கமானது நீங்கிய நிலையிலே உள்ளுக்குள்ளே சிவசூரியன் எழும். அப்படி நம் உள்ளே சிவசூரியனை எழச் செய்தல் வேண்டும் என்பதைத்தான் திருப்பள்ளி எழுச்சி என்பதாக நம்முடைய மணிவாசக பெருமான் அமைத்தார். திருப்பள்ளி எழுச்சியினுடைய ஒரு வரலாறு என்பதாக அமைக்கின்ற பொழுது, எப்படி இந்த பள்ளி எழுச்சியானது தோன்றியது? முற்காலத்திலே அரசர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த அரசர்களை மாமன்னர்களாக திகழக்கூடிய அவர்கள் காலையிலே அவர்களை துயில் எழுப்புதல் என்பதாக ஒரு வழக்கம். இப்ப துயில் எழுப்புதல் என்று சொல்லக்கூடிய அந்த சொல்லுக்கு தொல்காப்பியத்திலே அதற்கு துயில் எடை நிலை என்பதாக பெயர். துயிலடை நிலை, துயிலடை நிலை என்பதுதான் திருப்பள்ளி எழுச்சி என்பதாக மருவி வந்தது. துயிலடை நிலை என்பதாக சொல்லுவது என்னன்னா, அரசன் என்று சொல்லக்கூடிய அந்த அரசன் பள்ளி அறையிலே அவன் உறங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது சூதர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த சூதர்கள் எல்லாம் வாத்தியங்களோடு இசைக்கருவிகளோடு போய் அரசனிடத்திலே மெலோடியஸ் சும்மா தட 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 தடன்னு அடிச்சுட்டா அரசனித்துக்கும் எழுப்புகின்ற பொழுது மென்மையாக எழுப்பணும். அதற்கு ரொம்ப அற்புதமா அந்த சூதர்கள் எழுப்புகின்ற அந்த முறையை அற்புதமாக காட்டுவார்கள். அப்படி எழுப்புகின்ற அந்த நிலைக்கு சூதர்கள் பேரு. சூதர்கள் என்பதற்கு தமிழிலே நின்று ஏத்துபவர்களுக்கு சூதர் என்று பெயர். சூதர்னா வேற ஒன்னும் காம்ப்ளிகேட்டட், நின்று ஏத்தும் நிலை, வழிபாடுகின்ற நிலை. இந்த நின்று ஏற்றுதல் என்பதாக சொல்வது இந்த காலத்தில இன்னொரு ஒரு ரொம்ப எளிமையான முறையிலே நாம புரிந்து கொள்ள வேண்டும் என்பதாக சொன்னால், நாம இன்னைக்கு காலையில நான் 5 மணிக்கு எந்திரிக்கணும்னு சொன்னா நான் வந்து அலாரம் கிளாக் செட் பண்ணிட்டு தூங்குவேன். காலையில 5 மணிக்கு அந்த அலாரம் அடிச்ச உடனே எந்திரிக்கணும், ஆனா எந்திரிக்கிறோமா? அந்த சந்தை 5 மணிக்கு அந்த அலாரம் அடித்தவுடன் நாம எந்திரிக்கிறது போல இந்த வேக்கப் கால் நம்மை எழுப்பும் ஒரு ஒளி, அது நமக்கு அவசியம். உறங்கிக் கொண்டிருக்கிற ஒருவரை எழுப்புவதற்கு ஏதாவது ஒன்று தேவை. இப்ப அரசன் உறங்கிக் கொண்டிருக்கின்றான், அரசனை எழுப்புவதற்கு உரிய ஒரு அலாம் கிளாக் வேக்கப் கால் என்பதுதான் பள்ளி எழுச்சி. பள்ளி எழுச்சிங்கிறது அந்த காலத்திலே சான்றோர்கள் ரொம்ப உள்ளுக்குள்ளே யோசித்து யோசித்து ஏற்படுத்தியது. அரசன் உறங்கிக் கொண்டிருக்கின்ற அரசனை எழுப்பும் நிலை, உறங்கிக் கொண்டிருக்கின்ற ஒருவரை ஒருவர் இன்னொருவர் எழுப்புவதை போல அரசனை எழுப்புவதற்கு சூதர்கள் எல்லாம் நின்று ஏற்றுகின்ற நிலை, இதற்கு துயிலடை நிலை என்பதாக பெயர். அப்படி இந்த அரசனாக இருக்கக்கூடிய அவனை ஏற்றுகின்ற அவர்கள் அவனுடைய புகழை பாடி ஏற்றுகின்ற, அவனுடைய பகைமையை அவன் வென்ற முறைமை, அவன் எப்படியெல்லாம் இந்த நாட்டை ஆளுகின்றான் என்பதாக சொல்லி அந்த அரசனை பற்றி புகழ்ந்து 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 பாடுகின்ற அந்த செய்தி பள்ளி எழுச்சி என்பதாக அமையும். அரசனை பற்றி பாடுகின்ற அந்த முறையானது பல பல காலமாக நமக்கு வந்து கொண்டிருக்கின்ற ஒன்று. இந்த பாணர் ஆற்றுப்படை என்பதாக நம்முடைய தமிழிலே ஒன்று, பெரும்பாலார் ஆற்றுப்படை, சிறுபான் ஆற்றுப்படை என்பதாக சொல்லி பல ஆற்றுப்படைகள் நம்முடைய தமிழிலே உண்டு. ஒரு புலவன் அரசனை பாடி புகழ்ந்து அவனை புகழ்ந்து ஏத்துகின்ற பொழுது அவன் அந்த புலவருக்கு பொருள் கொடுப்பான். அந்த பொருளை வாங்கி கொண்டு போகின்ற பொழுது இன்னொரு புலவனை இன்னொரு பாணனை பார்த்து, நான் இந்த அரசனிடத்திலே சென்றேன், எனக்கு இந்த பொருளையெல்லாம் கொடுத்தான், இவனை இப்படி நான் பாடினேன், இப்படியெல்லாம் நீ அவனை அவனுடைய தன்மைகளை எடுத்து நீ பாடினாய் என்பதாக சொன்னால் உமக்கும் பொருள் கிடைக்கும் என்பதாக சொல்லி வழிப்படுத்தும் நிலை ஆற்றுப்படை என்று பெயர். அப்படி ஆற்றுப்படுத்துதல் என்பதாக சொல்லி தமிழிலே காலம் காலமாக அரசனையே புகழ்ந்து புகழ்ந்து பொருளை பெற்றுக்கொள்ளும் அந்த நிலையை மாற்ற வேண்டும். அரசனையே புகழ்ந்து அவனையே அவனுக்கென்றே அந்த தமிழானது அவரையே புகழ்ந்து நீங்கள் வீணாக்காமல் இறைவனை பாடுகின்ற நிலையிலே, இறைவன் புகழை ஏத்துகின்ற நிலையிலே அவனுக்கென்று நீங்கள் ஒதுக்க வேண்டும் என்பதாக நமக்கு வழிகாட்டியவர்களிலே முதன்மையாக நிலையிலே நிற்பவர் நக்கீரர் பெருமான். நக்கீரர் பெருமான் தான் திருமுருகு ஆற்றுப்படை என்று சொல்லக்கூடிய 11வது திருமுறையிலே விளங்கக்கூடிய ஒரு அற்புதமான நூல் திருமுருகு ஆற்றுப்படை. இந்த திருமுருகு ஆற்றுப்படையானது இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய இந்த புலவர்களை பார்த்து நீங்கள் பாடாதீர்கள், எங்கள் பெருமானை பாடுங்கள், அவனை வழிபடுவதற்குரிய தலங்கள் இவை இவை, இங்கு எங்கெல்லாம் இருந்து அருள் புரிகின்றான் என்பதாக சொல்லி திருப்பரங்குன்றம், திருச்சீரலைவாய், திரு ஆவினன்குடி, திரியேரகம், அப்புறம் குன்றுதோராடல், பழமுதிச்சோலை என்பதாக ஒரு சுற்றுப்பயணம் தலப்பயணமாக கூட்டிச் செல்வார். அப்படி இங்கெல்லாம் இருக்கக்கூடிய பெருமானை இப்படியெல்லாம் நீ வாழ்த்த வேண்டும் என்பதாக மிக அற்புதமாக அழைத்து செல்லும் ஒரு நெறியை காட்டும் ஒரு பதிகம்தான் நம்முடைய திருமுருகாற்றுப்படை. அப்படி அரசர்களை புகழ்ந்து அரசர்களை ஏற்றி பொருள் பெறுகின்ற நிலையினை மாற்றி சிவத்தை பாடி சிவத்தினிடத்தில இருந்து அருளை பெறுகின்ற இன்னொரு முறை, மக்கள் என்று சொல்லக்கூடிய பொருள் நிலையில இருந்து அருள் நிலைக்கு மாறுகின்ற அந்த நிலையை மிக அற்புதமாக மணிவாசக பெருமான் இந்த திருப்பள்ளி எழுச்சியின் மூலமாக காட்டுகின்றார். அரசனை பாடி அரசனிடத்திலே அவனை துயில் எழுப்புதல் என்பது வெறும் பள்ளி எழுச்சியே.
அது வெறும் பள்ளி எழுச்சிதான், துயிலடை நிலை. ஆனால் சிவத்தை பாடி, இந்த சிவம் என்று சொல்லக்கூடிய இந்த சிவமானது பேர் அரையன் என்பதாக நிற்கக்கூடிய பெருமான், பேர் அரையன் பேர் அரசன் என்பதாக சொல்லக்கூடிய அவன், அவனை முன்னமேயே சொல்லிவிட்டார் திருவம்பாவையிலே, பேர் அரையர்க்கு பித்து ஒருவர் ஆமாறு இங்கன் என்பதாக சொல்லி பேரரசனாக நிற்கக்கூடிய பெருமான். இப்படி பேரரசனாக நிற்கக்கூடிய இந்த பெருமானை திருப்பெரும் துறையுரை மன்னன் என்பதாக குறிப்பிடுவார். அது திருப்பெரும் துறையுரை மன்னனாக விளங்கக்கூடிய எங்கள் பெருமான், இவர் அரசன். இப்படி இந்த அரசனாக விளங்கக்கூடிய பேர் அரசனாக விளங்கக்கூடிய இவரை துயில் எழுப்புவதற்காக, சூதர்கள் எப்படி அரசர்களை துயில் எழுப்புவதற்கு சூதர்கள் நின்று ஏத்துவதைப் போல, எங்கள் திருப்பெரும் துறையுரை மன்னனாக விளங்கக்கூடிய எங்கள் பேரரசனை துயில் எழுப்புவதற்கு சூதர்களாகிய அடியார்களாகிய நாங்கள் நின்று ஏத்துகின்றோம். அப்படி நாங்கள் நின்று ஏத்துகின்ற இந்த எழுச்சியானது அரசனை ஏத்துகின்ற எழுச்சி வெறும் பள்ளி எழுச்சியாகவும், சிவத்தை ஏத்தி வழிபட்டு ஏத்துகின்ற அந்த எழுச்சி திருப்பள்ளி எழுச்சி. அங்கே திரு உண்டு, அங்கே திருக்கிறேன். இதுதாங்க எழுந்தது ஒரு வித்தியாசம். பள்ளி எழுச்சி என்பது எல்லா நிலைகளிலும் அது பொதுவாக இருந்தாலும் அது வெறும் பள்ளி எழுச்சி தான். எப்பொழுது அது சிவத்திற்கு என்பதாக நாம் அங்கே செலுத்துகின்றோமோ, சிவத்தினுடைய அருளுக்கு என்று செலுத்துகின்றோமோ, அப்பொழுது அது திரு என்ற அடைமொழியானது சேர்ந்து திருப்பள்ளி எழுச்சியாக அமையும். அழகு என்பது வீட்டிலே இருக்கின்ற போது வெறும் அழகுதான், சுத்தம் செய்வதற்கு பயன்படுத்துகின்ற அழகாகத்தான் இருக்கும். ஆனால் அது எப்பொழுது திருக்கோயிலுக்கு வந்து விட்டதோ அது திரு அழகாக மாறும். வெறும் அழகாக இருக்கும் அது திருக்கோயிலை சார்ந்தவுடனேயே அது திரு அழகாக மாறிவிடுவதை போல, மெழுக்கு என்பது வீட்டிலே செய்வது திருக்கோயிலே அதே மெழுக்கை செய்தால் அது திருமெழுக்காக மாறும். அப்படி பெருமானுடைய அந்த திருவருளை சார்ந்து செய்கின்ற அத்துணைக்கும் திரு என்ற அடைமொழியானது சேருகின்ற காரணத்தினாலே இந்த பகுதிக்கு திருப்பள்ளி எழுச்சி என்பதாக மணிவாசகப் பெருமான் மிக அற்புதமாக இந்த திருப்பள்ளி எழுச்சியை அமைக்கின்றார் என்பதாக சொல்லி, இந்த திருப்பள்ளி எழுச்சியினுடைய முதல் திருப்பாடலை நாம் எல்லோரும் சேர்ந்து வாழ்த்துவோம். திருத்தாண்டகத்திலே பக்கம் 521 பொது என்ற பதிகம், அது பலவகை திருத்தாண்டகம் என்ற தலைப்பு அந்த பதிகத்திற்கு, திருத்தாண்டகத்திற்கு. அதிலே 10வது திருப்பாடல் மிக அற்புதமாக நம்முடைய அறநெறியை காட்டும் திருப்பாடலாக அமையும். 521 திருநாவுக்கரசர் 10, தந்தையார் தாயார் பலவகை திருத்தாண்டகம் தான் அது. அதுல கடைசி பாடல், இறைவனே உறங்கி கொண்டிருக்கின்ற நிலை என்பதாக அமைத்துவிட்டால் இறைவனுடைய இலக்கணத்திற்கு அது முரண்பாடாக அமைந்துவிடும். இறைவன் என்று சொல்லக்கூடிய அந்த இறைவனுடைய பேர் இலக்கணங்கள் என்று சொல்லக்கூடிய என் குணத்தானாக இருக்கக்கூடிய அவனுடைய தன்மைக்கு அது இழுக்காக அமைந்துவிடும். இறைவனுக்கு உறக்கம் என்பதாக அமைத்தார். ஆக உறக்கம் என்பது ஆன்மாவிற்கே உண்டு, குறை என்பது ஆன்மாவிற்கே உண்டு. இந்த குறையினை நீக்கிக் கொள்வதற்கு பெருமானுடைய திருவடியிலே நின்று ஏற்றுதல் என்பதை அங்கே திரோதான சக்தி என்பதாக சொன்ன திருவம்பாவையிலே சொன்ன அந்த சான்றோர்கள் கொடுத்த நிலையை போல இங்கே திரோதான சுத்தி என்பதை அங்கே இன்னமும் புலர்ந்தின்றோ என்பதாக அங்கே எடுத்து சொன்ன மணிவாசக பெருமான் இந்த பாடலை தொடங்குகின்ற போது புலர்ந்தது என்பதாக. இதுதான் ரெண்டுத்துக்கும் அற்புதமான ஒரு இணைப்பு. இன்னும் திரோதான சக்தி மறைப்பு இருக்கின்ற பொழுது இருள் இருக்கும். ஆக இருள் இருக்கின்ற நிலையிலே இன்னும் விடியவில்லையோ என்பதாக, இன்னும் புலர்ந்தின்றோ என்பதாக அங்கே அமைத்த மணிவாசக பெருமான் திரோதான சக்தியிலே இந்த இடத்திலே புலர்ந்தது என்பதாக சொன்னால் இங்கே அருள் விளக்க நிலையிலே இந்த ஆன்மா நிற்கிறது, ஒளி நிலையாக இப்பொழுது நிற்கும் நிலை என்பதை மிக அற்புதமாக அந்த சொல்லிலேயே அமைத்து காட்டுகின்ற அந்த நிலை இறைவனை துயிலெழுப்புதல் என்பது அல்ல, நம்முடைய அறியாமையை நீக்கிக் கொள்ளுதல் என்பதுதான் திருப்பள்ளி எழுச்சியினுடைய இரண்டாவது குறிப்பு. திருப்பள்ளி எழுச்சியினுடைய மூன்றாவது குறிப்பு இந்த திருப்பாடலினுடைய பண்ணினுடைய சிறப்பு. திருப்பள்ளி எழுச்சியினுடைய பண் புறநீர்மை என்று சொல்லக்கூடிய புறநீர்மை பண்ணை உடையது. இது மிக சிறப்பாக மணிவாசக பெருமான் அமைத்த ஒரு நிலை. இந்த புறநீர்மை என்று சொல்லக்கூடிய புறநீர்மை பதிகம் மிக அற்புதமான பதிகம். புறநீர்மை பதிகத்திலே சுந்தரருடைய பதிகங்கள் மூன்று பதிகங்கள் சுந்தரருடைய பதிகங்கள் உண்டு புறநீர்மையில். ஒன்று திருவாரூர் என்று சொல்லக்கூடிய திருவாரூருக்கு அவர் செல்லுகின்ற பொழுது இப்பொழுது அடியன் சொன்ன அந்த திருப்பாடல் அந்தியும் நண்பகலும் என்று சொல்லக்கூடிய அந்த திருப்பாடல் அது புறநீர்மை. இரண்டாவது திரு காணப்பேர் என்று சொல்லக்கூடிய அந்த தொண்டர் அடி தொழலும் என்பதாக தொடங்குகின்ற அந்த திருப்பாடல் இதுவும் புறநீர்மை என்ற அந்த பண்ணிலே அமைப்பார். மூன்றாவது திருப்பாடல் திருக்கூடலை ஆற்று. அற்புதமான அந்த திருப்பதிகம் திருக்கூடலை ஆற்று. ஆக புறநீர்மை அந்த பண்ணினை நாம் சிறப்பாக இந்த பதிகங்களிலே காணலாம். ஆக வடிவுடை மழுவேந்தி என்ற அந்த புறநீர்மை ஒரு பாடலை நாம் பாடி நாம் திருப்பள்ளி எழுச்சிக்குள்ளே செல்வோம். Thank you. அங்கே பூங்கடலை தொட்ட பணிவாசக பெருமான் இங்கே உங்களுக்கு இணை துணை மலர் போற்றிய அந்த பூங்கடலை இங்கே தொடர்ந்து இதை நம்முடைய அந்த அறிவு விளக்கத்திற்கு அறிவு விளக்கமுடைய ஆன்மாவிற்கு இந்த திரோதான சுத்தியை அந்த திருவடிக்கு நன்றி செலுத்தும் அற்புத நிலை. போற்றி என் வாழ்முதல் ஆகிய பொருளே, என் வாழ்முதல் ஆகிய பொருள், என் வாழ்முதல் ஆகிய பொருளே என்பதாக மணிவாசக பெருமான் நமக்கெல்லாம் வாழ்முதலாக இருக்க வேண்டிய பொருள் சிவம் என்பதாக எடுத்துக்காட்டும் ஒரு அற்புத நிலை. உலகத்திலே வாணிபம் செய்கின்ற பொழுது நமக்கு முதல் அவசியம், முதல் இல்லாமல் வாணிபம் செய்ய முடியும். அதே போல வியாபாரம் செய்பவர்களுக்கு எப்படி முதல் அவசியமோ அருள் என்பதும் ஒரு வியாபாரம் தான். தந்தது உந்தன்னை கொன்றது எந்தன்னை சங்கரா ஆர்வலு சதுரன். அருளாகிய அந்த நிலையிலே முதல் யார் கொடுப்பது என்பதாக சொன்னால் முதலை கொடுப்பது சிவம்தான். முதலை கொடுக்கும் அருணகிரிநாத பெருமானுக்கு கொடுத்த முதல் முத்து, அருணகிரிநாத பெருமானுக்கு கொடுத்த முதல் முத்து புரியுதா, சுந்தர பெருமானுக்கு கொடுத்த முதல் பித்து, சுந்தர பெருமானுக்கு கொடுத்த முதல் பித்து, நம்முடைய சம்பந்த பெருமானுக்கு கொடுத்த முதல் தோடு, மணிவாசக பெருமானுக்கு கொடுத்த முதல் எது, நமசிவாயம். நமசிவாயம் என்பது முதல், அதை ஊதியமாக கொண்டது திருக்கோவையார். முதலை கொடுத்தார், அதற்கு ஊதியமும் நமசிவாயம் என்ற நமசிவாயத்தை ஊதியமாக பெற்றார். கடைசியில சொல்றார் இல்லையா, நமசிவாயம் என்ற ஊதியம். ஆக முதல் என்பது மிக அற்புதமான ஒரு நிலை. அந்த முதலாக நிறுத்துவது சிவத்தை முதலாக கொள்ளுதல் வேண்டும். அப்படி வாழ்வு என்று சொல்லக்கூடிய இந்த வாழ்விலே நாம் முதலாக கொள்ளுகின்ற அந்த நிலை, சிவத்தை முதலாக கொள்ளுகின்ற அந்த தன்மையை நீத்தல் விண்ணப்பம் 26வது திருப்பதிகம் 23வது திருப்பாடலிலே என்னுடைய அந்த வாழ்வினை நீ முதலாக இருந்தாய் என்ற குறிப்பினை சொல்லுவார். நீத்தல் விண்ணப்பம் 6வது பதிகம் 23வது பாடல். மாயமாக நிற்கின்றதுன்னு சொன்னா நீ மாயமாம் உலகை வாழ்க்கையை பற்றி நிற்கின்ற காரணத்தினாலே உனக்கு இது மாயமாக நிற்கின்றது. ஒரு வாழ்க்கையை வாழ்கின்ற நாம் எவ்வாறு வாழ வேண்டும், எவ்வாறு முதலை பற்றி கொண்டு வாழ வேண்டும் என்பதாக சொன்னால், திருவிழாக்கு செல்லுகின்ற குழந்தையானது தன்னுடைய அந்த கவனத்தை எல்லா பக்கமும் செலுத்துகின்ற அந்த குழந்தை தன்னுடைய தாயின் முந்தானையை விடாமல் பிடித்துக் கொண்டு நிற்பதை போல, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இன்பங்கள் அத்துணையும் அனுபவிக்கின்ற நிலையிலே இறைவனுடைய திருவடியை பற்றி கொண்டு அத்துணையும் நாம் அமைக்கின்ற அந்த நிலைதான் வாழ்வு முதல் என்பதாகும். இது அத்தனைக்கும் எனக்கு பற்றுகோடாக நிற்பது சிவத்தினுடைய திருவடி. அப்படி வாழ்ந்த அந்த தன்மையை போற்றி என் வாழ்முதல் ஆகிய பொருளே புலர்ந்தது. இப்பொழுது சொல்லிட்டார் புலர்ந்தது என்பதாக இங்கே மணிவாசக பெருமான் அமைத்துக் கொடுத்து, உங்களுக்கெல்லாம் விடுவு காலம் ஏற்பட்டு விட்டது, இந்த அவதியிலே தொல்லையிலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்ற நீங்கள், உங்களுக்கு இந்த விடுவு காலமானது வந்தது, திரோதான சுத்தியானது ஏற்பட்டது என்பதாக சொல்லி அதனுடைய பயன் அற்புதமாக அமைந்தது. சென்னிப்பத்திலே சொல்லுவார் 42வது திருப்பதிகம் 5வது திருப்பாடல்,
இறைவனுடைய
திருவடி என்பது கிரியாசக்தி என்பதும் ஞானசக்தி என்பதும் தான் இறைவனுடைய திருவடி. அப்ப இச்சாசக்தி என்பது இரண்டு அந்த சக்திகளிலேயும் விரவி நிற்பது இச்சாசக்தி. இறைவனுடைய திருவடி என்பது ஞானசக்தியாகவும் கிரியாசக்தியாகவும் நிற்கும். இறைவனுடைய திருவடி என்பது நாதமாகவும் விந்தாகவும் வைத்து எண்ணப்படும். இறைவனுடைய திருவடி ஒளி ஒளி என்று சொல்லக்கூடிய இரண்டு நிலைகளிலே நாதம் விந்து என்பது இறைவனுடைய திருவடி. இறைவனுடைய திருவடி எப்படி இருக்கிறது என்பதாக சொன்னால், அந்த திருவடியானது சிவமும் சக்தியுமாக நிற்கின்ற நிலையை காட்டும். சிவமும் சக்தியாக நிற்கின்ற நிலை தாதாண்மிய சம்பந்தம் என்பதாக நம்முடைய சாத்திரம் உள்ளது. இரண்டையும் பிரிக்க முடியாது. ஒன்று குணம், இன்னொன்று அதனுடைய தாங்கி இருக்கிற குணிப்பொருள். ஆக சிவமும் சக்தியும் இணைந்திருக்கின்ற அந்த திருவருள் குறிப்பு தான் தாதாண்மிய சம்பந்தம் தான் அந்த திருவடியாகிய இணையா திருவடி. அப்படி நிற்கின்ற அந்த திருவடியை மலர் கொண்டு ஏற்றுகின்றோம். அப்படி அந்த திருவடி இணையா திருவடி, தாதாண்மிய சம்பந்தம், சிவமும் சக்தியுமாக நின்றது, அம்மையும் அப்பனுமாக நிற்பது. அதைத்தான் நம்முடைய பணிவாசக பெருமான் அங்கேயே சொல்லிட்டார். அம்மையும் அப்பனுமாக வழிபாடு செய்கின்ற அந்த நிலையை திருவப்பாவையிலேயும் உயித்து உணர வைத்தார். இங்கே இந்த இணை என்று சொல்லக்கூடிய நிலையிலே சிவமும் சக்தியும் ஆகிய தாதாண்மிய நிலையை சொன்ன மணிவாசக பெருமான் அடுத்ததாக இணை மலர், அதன் அடிப்படையிலே துணை மலர் என்பதாக சொல்லுவார். துணை மலர் என்பது இரண்டாக நிற்கும். இது இதுவும் வேற அது வேற என்பதாக பிரிந்து நிற்கின்ற நிலைக்கு துணை என்று பெயர். ஒரு மலர் இன்னொரு மலரோடு நிற்கின்ற நிலை, ஒன்றும் ஒன்றும் தனியாக நிற்கின்ற நிலை துணை மலர், இரண்டாகிய மலர். இது எப்படி என்பதாக சொன்னால், எப்படி சிவமும் சக்தியுமாக நிற்கின்ற அந்த திருவடிகள் இரண்டும் தாதாண்மியமாக சம்பந்தம், பிரிக்க முடியாத சம்பந்தமாக விளங்குகின்றதோ, அதே போல இந்த துணை மலர் என்பது சிவனுடைய திருவடியும் ஆன்மாவாகிய நாமும். இந்த இருவரும் எப்படி நிற்கின்றோம் என்பதாக சொன்னால், இருவருடைய நிலை துணை மலராக நிற்கும் நிலை. இது அத்துவிதம் என்பதை குறிக்கும். இறைவனுடைய அந்த பேரின்பத்தை இன்பத்தை துய்க்கின்ற நிலையிலே மூன்று பொருள்கள் வேண்டும். மூன்று பொருள் இருந்தாதான் இன்பம் நிகழும். ஒன்று, பொருளை கொடுப்பவர் ஒருத்தர் வேண்டும், பொருளை வாங்குபவர் ஒருத்தர் வேண்டும், பொருள் என்ற அனுபவம் வேண்டும். இந்த மூன்று இருக்கும். இறைவனுடைய அந்த திருவடியானது இருக்கிறது, ஏற்றுக்கொள்ளுகின்ற ஆன்மாவாகிய நான் இருக்கின்றேன். இந்த இரண்டும் இணைந்து நிற்கின்ற நிலையிலே பெருமானே அந்த இடத்திலே இன்பம் விளைகின்றது என்பதை குறிப்பாக உணர்த்தும் அத்துவித சம்பந்தத்தை ஏற்படுத்துகின்ற, உன்னோடு அத்துவிதமாக நான் கலந்து உன்னுடைய திருவடியின் கீழ் உன்னுடைய அந்த பேரின்பத்தை நான் அனுபவிக்க வேண்டும் என்ற அந்த திருவருள் குறிப்பின் காரணமாக இடுகின்ற அந்த மலருக்கு துணை மலர் என்பதாக சொல்லி, இணையார் அந்த மலராக விளங்கக்கூடிய பெருமானே உன்னுடைய திருவடியிலே நான் ஆன்மாவாகிய நான் மலராக சென்று சேர்ந்து அத்துவிதமாக கலந்து உன்னுடைய இன்பத்தை நான் பெற வேண்டும் என்கின்ற அந்த அற்புதமான கருத்தை இணை என்பதாகவும் துணை என்பதாகவும் நம்முடைய மணிவாசக பெருமான் இதிலே காட்டுகின்றார். பூங்கலுக்கு இணை துணை மலர் கொண்டு அப்படி ஏற்றுகின்ற நிலையிலே பெருமானுடைய அந்த திருமுகத்திலே இருந்து வருகின்ற அந்த அருள் குறிப்பு அது ரொம்ப முக்கியம். இறைவனுடைய அந்த திருவடியிலே ஏற்றி வழிபாடு செய்கின்ற பொழுது இறைவன் அதை ஏற்றுக்கொண்ட நிலையை அழகாக அந்த திருமுகத்திலே காட்டுவார். அந்த திருமுக தரிசனம், மலரிட்டு வணங்குகின்ற பொழுது திருவடியை தொழ வேண்டும், தொழுது பெருமானுடைய திருமுகத்தை காண வேண்டும். கீழே பார்த்துவிட்டு மேலே பார்க்கும். அப்படி கீழே பார்த்த வழிபாட்டினுடைய என்னுடைய உண்மையிலேயே நான் வழிபாடு செய்தது சரிதானா என்பதாக காணுகின்ற நிலை அவருடைய திருமுகத்திலே குறிப்பாக தோன்றும். இதுதான் நீதல் விண்ணப்பத்திலே சொல்லுவார், சுருங்கும் அன்பின் வெற்றடியேன்னு சொல்லுவார். என்னுடைய அன்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதாக சொன்னால், பிழை சுருங்கணும், அன்பு பெருகணும். நம்முடைய பிழைகள் எல்லாம் சுருங்கிக் கொண்டே வர வேண்டும். இன் ப்ரொபோர்ஷனேட் என்ன ஆகணும்னா அன்பு பெருகணும். இதுக்கு இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல், இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல் சொல்லுவாங்க. ஒன்னு குறையும் போது இன்னொன்னு அதிகமாகும். வென் பிரஷர் இன்க்ரீசஸ் வால்யூம் ரெடியூசஸ் பிரஷர் வால்யூம் ரேஷியோ. அத மாதிரி அன்பானது பெருகிக் கொண்டே வரணும், பிழையானது சுருங்கிக் கொண்டே வரணும். ஆனா நான் அப்படி இருக்கேனா அப்படின்னு சொன்னா எனக்கு எப்படின்னா இன்டைரக்ட்லி எனக்கு மாறி வருது. அன்பானது குறைந்து கொண்டே வருது, பிழையாய் பெருகிக் கொண்டே வருகின்றேன். பிழை பெருக 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 அன்பானது சுருங்கிக் கொண்டே வந்தால் நான் வெற்றடியேனாக நிற்கின்றேனே என்பதாக மணிவாசக பெருமான் அற்புதமாக நீட்டல் விண்ணம் பண்ணி அங்கே முறையிட்டதைப் போல நம்முடைய வாழ்வானது இறைவனுடைய திருவடியிலே நிற்கின்ற அந்த மலரை இட்டு வணங்கி அவருடைய திருக்குறிப்பை பார்க்கின்ற பொழுது இறைவனுடைய திருநகை மூன்று இடங்களிலே சிறப்பாக அது அருள் புரிந்த நிலை. ஒன்று, திரிபுரம் எரித்த பொழுது அந்த நகை, அதுவும் நகைதான். திரிபுரம் செய்தார், திரிபுரத்தை அவர் எப்படி அந்த முப்புறம் எரித்தார் என்பதாக சொன்னால், ஒன்னு செய்யலாம், சிரித்தார் முப்புறம் எரித்தார். அப்படி சிரித்தே முப்புறத்தை அழித்த அந்த தன்மை அங்கே அந்த நகைக்கு உரிய அற்புதமான சிறப்பு. அந்த நகையை சொல்லுகின்ற பொழுது திருவந்தியாரிலே ரொம்ப அற்புதமாக அந்த முப்புறம் எரித்த அந்த செய்தியை குறிப்பாக மணிவாசக பெருமான் அமைப்பார். திரு உந்தியார்
எமக்கு அருள் மலரும் எழில் நகை.
இந்த நகைக்காகத்தான் நாம் ஏங்கி ஏங்கி இந்த திருப்பள்ளி எழுச்சியை வழிபாடு செய்யணும். திருப்பள்ளி எழுச்சியில நீங்க வழிபாடு செஞ்சவுடனேயே அந்த முகத்திலே மலர்ச்சி தோன்றுகின்றதான்னு பாருங்க. முகத்திலே மலர்ச்சி தோன்றுகின்ற வரையிலும் திருப்பள்ளி எழுச்சியினுடைய அந்த தொடர்பு நிகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற மணிவாசக பெருமானுடைய ஆணை. சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் சேற்று இதழ் கமலம். கமலம் மலர்ந்து விட்டது, இந்த ஆன்மா பக்குவம் அடைந்து விட்டது, ஆகையினாலே அந்த திருக்குறிப்பு தெரிந்தது, அதனாலே திரு நகை புரிந்தது. சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெரும் துறை உரை சிவபெருமானே. திருப்பெரும் துறை உரை சிவபெருமானே, உரை சிவபெருமானே, உரை சிவபெருமானே. அற்புதமான ஒரு நிலை இந்த உரை என்ற நிலை. ஆலவாய் உரை எம் ஆதி, அலவாய் ஆதி அல்ல, ஞானம் நின்புகழே மிக வேண்டும் தென் ஆலவாயில் உரையும் எம் ஆதியே. இந்த உரை என்பது அது உரைப்பு தன்மையிலே அழுத்தி 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 பெருமானுடைய அந்த திருவருள் அழுத்தம் நிறைந்த ஒரு இடம் அந்த திருப்பெரும் துறை உரை சிவபெருமான். அப்படி உரைத்து நிற்கின்ற நிலை அவர் உள்ளுக்குள்ளே உறங்கிக் கொண்டிருக்கின்ற இடம். மன்னர் பள்ளியறை எப்படி அங்கே போய் சூதர்கள் எழுப்பினார்களோ அதை போல திருப்பெரும் துறை என்று சொல்லக்கூடிய திருப்பெரும் துறையினுடைய அந்த நிலையிலே பெருமான் உறங்கிக் கொண்டிருக்கின்ற இடமாக அங்கே அமைத்து அடியார்கள் ஏற்றும் ஒரு நிலையாக நிற்பது அந்த திருக்கோயில் மூலஸ்தானமாக விளங்குகின்ற பெருமானுடைய அந்த நிலை. ஆகே அங்கே சென்று அடியார்கள் நின்று ஏத்துதல் என்பதை திருப்பெரும் துறை உரை சிவபெருமானே உயர் ஏற்று கொடியுடைய, உயர் ஏற்று கொடியுடைய கொடி என்பதாக சொல்லுகின்ற பொழுது பல இடங்களிலே மணிவாசகப் பெருமான் கொடியை பற்றி சொல்லுவார். திரு தசாங்கம் என்று சொல்லக்கூடிய திருத்தசாங்கத்திலே 10வது திருப்பாடலிலே கொடியை பற்றி அந்த இலக்கணத்தை அற்புதமாக நம்முடைய மணிவாசகப் பெருமான் சொல்லிய அந்த பாடலை நீற்று கோடி நிமிர்ந்து காட்டியும் முதல் பாடலை எல்லோரும் பாடி வகுப்பினை நிறைவு செய்வோம்.